நேர்காணல் யூதா இஸ்காரியோத்தின் முத்தம் பாகம் 1. அன்பர்களே, அருள்பணி முனைவர் அகிலன் அவர்கள் சென்னை மயிலை உயர்முறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் ரோம் ஆஞ்சலிக்கம் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் யூதா இஸ்காரியோத்தின் முத்தம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அருள்பணி முனைவர் அகிலன் அவர்களை இன்று சந்திப்போம். வணக்கம் தந்தை அகிலன். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். தங்கள் அண்மையில் ரோம் ஆஞ்சலிக்கம் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளீர்கள். தங்களது முனைவர் பட்ட ஆய்வுக்கு யூதா இஸ்காரியோத்தின் முத்தம் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றீர்கள். இந்த தலைப்பை எடுத்ததற்கான காரணம் என்ன?
இது ஒரு நல்ல கேள்வி. துவக்கத்திலேயே முத்தம் என்பது நம்முடைய மனித வாழ்க்கையின் ஒரு அடிப்படை அன்பின் பரிமாற்றம். ஒரு குழந்தை பிறந்தவுடனே தாய் அந்த குழந்தைக்கு முதன் முதலாக கூறுவது முத்தம்தான். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக மனிதர்கள் முத்தத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் கூட சில இறையியலாளர்கள் தங்களுடைய சிந்தனையிலே கூறுவார்கள், கடவுள் மனிதனை படைப்பதற்கு முதல் முதலிலே பயன்படுத்தியது முத்தம்தான் என்று கூறுவார்கள். அதாவது இறைவனுடைய மூச்சு காற்று மூக்கின் வழியாக மனிதனுடைய உடலை தொட்டது முத்தம்தான் என்றும் கூறுவார்கள். இந்த யூதாசனுடைய முத்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது இறையியலாளர் ஃபிட்ஸ்மாயர் கூறுவார், இயேசுவினுடைய பாடுகளின் அதிகாரப்பூர்வமான துவக்கமே யூதாசின் முத்தம்தான் என்று கூறுவார். எனவே இயேசுனுடைய பாடுகளை பற்றி அதிகமாக ஆராய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இதிலே யூதாசனுடைய முத்தத்தை பற்றி சிந்திப்பதற்கும் எப்படி இதை லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் அழகாக எடுத்து வருகிறார் என்பதை பற்றியும் விவாதிப்பதற்காக இதை நான் எடுத்துள்ளேன்.
தந்தை அகிலன், இந்த முனைவர் பட்ட ஆய்வில் தாங்கள் வலியுறுத்தி உள்ள கருத்துக்கள் என்னென்ன?
யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றியும் அவரது குணாதிசயத்தை பற்றியும் முரண்பாடான கருத்துக்கள் முன்பிருந்தே இருக்கிறது. இவர் ஒரு வரலாற்று நபராக இருப்பினும் அவரது வாழ்க்கையை பற்றியும் இவரை பற்றியும் அதிக பதிவுகளை ஆதிகால திருச்சபையோ அதன் பதிவுகளோ நமக்கு தருவதில்லை. இவரை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்துள்ள ஒரு பெரிய நூல் விவிலியம்தான். எனவே விவிலியம் காட்டும் வழியில் இவரை பற்றி ஆராய்வது ஒரு சில தெளிவுகளை நமக்கு தருகிறது. இயேசுவின் 12 திருத்தூதர்களில் கலிலேயாவை சாராத ஒரே நபர் இவர்தான். யூதேயாவிலிருந்து வந்த ஒரு தெற்கத்தியவர் என்பதும் இவரை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து 12 யூதேயாவிலிருந்து வந்த ஒரே நபர் என்கின்ற பெருமையும் யூதாஸ் இஸ்காரியோத்தையே சாரும். யூதாஸ் இஸ்காரியோத்து என்றாலே உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தவர் என்றுதான் நமக்கு தெரியும். விவிலியம் காட்டும் குறிப்புகளில் நற்செய்தியாளர் மத்தேயு மட்டுமே கோடிட்டு காட்டும் குறிப்பு இது. மற்ற நற்செய்தியாளர்கள் 30 வெள்ளிக்காசு என்று கூறுவதில்லை, இல்லை அல்லது அந்த சொல்லாடலை பயன்படுத்துவதில்லை. யூதாசு ஒரு திருடன், ஏழைகள் பால் அக்கறையற்றவன், சாத்தான், பணப்பையை கொண்டிருந்தவன் என்றெல்லாம் கூறுவது நற்செய்தியாளர் யோவான் மட்டுமே. நற்செய்தியாளர்களில் மத்தேயு மார்க்கு யோவான் மூவருமே இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்று அவரை அறிமுகம் செய்யும் பொழுது மிகவும் அழுத்தமாக கூறுகிறார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே யூதாஸ் இஸ்காரியோத்தை அறிமுகம் செய்யும் பொழுது, அதாவது லூக்கா நற்செய்தி 6:16 காட்டிக் கொடுப்பவராக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்று கூறுகிறார். இவ்வகை சொல்லாடலை மொழிபெயர்ப்பை தமிழ் விவிலியத்தில் நாம் காண்பதில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்யவும் விரும்புகிறேன். கிரேக்க மொழியிலே ஹோஸ் எகேனத்தோ புரோதோதேஸ் என்றும் ஜூடஸ் ஹு பிகேம் எ பிட்ரோயர் என்று ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பதை நாம் பார்க்கலாம். லூக்கா யூதாசை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்க விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு லூக்கா கூறும் கூற்று என்னவென்றால், எப்படி அல்லது எதனால் யூதாசு இயேசுவை அல்லது மனுமகனை காட்டிக் கொடுப்பவராக மாறினார் என்பதுதான். இதற்குரிய காரணத்தை நற்செய்தியில் அவர் மட்டுமே தருகிறார். லூக்கா நற்செய்தி 22:3 பார்க்கிறோம், 12 ஒருவரான இஸ்காரியோத்து எனப்படும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று. சாத்தானின் ஆட்கொள்ளுதலால் யூதாசு காட்டிக் கொடுப்பவராக மாறினார் என்பதை கூறும் ஒரே நற்செய்தியாளர் லூக்கா மட்டுமே. இதில் முழுக்க முழுக்க சாத்தான் மட்டுமே காரணம் என்று நாம் கூறிவிட முடியாது. ஏனென்றால் விவிலிய அறிஞர்கள் கூறுவது போன்று யூதாசின் சுய விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் என்று கூறுவார்களே, சுய விருப்பம் கேள்விக்குறியாகிவிடும். யூதாசின் அனுமதியின்றி சாத்தான் அவருக்குள் புகுந்துவிட முடியாது என்பதும் ஒரு கூற்று. தனிநபரின் அனுமதியின்றி நன்மையோ அல்லது தீமையோ ஒருவருக்குள் நுழைய வாய்ப்பில்லை. இதை லூக்கா நற்செய்தியாளர் இயேசு சாத்தானினால் சோதிக்கப்பட்ட அந்த பகுதியிலே, லூக்கா நற்செய்தி 4 அதிகாரத்திலே உலகறியச் செய்கிறார். மருத்துவராகிய லூக்கா யூதாசை குணப்படுத்த வேண்டிய ஒருவராக பார்க்கிறார். மனம் மாறுவதற்கான வாய்ப்பற்றவராகவோ ஒன்றுக்கும் உதவாத சபிக்கப்பட்டவராகவோ லூக்கா நற்செய்தியாளர் பார்ப்பதில்லை. இறுதி நேரத்தில் கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை அவருக்கு இயேசு வழங்குவதாகவே காட்டுகிறார் லூக்கா. எனவேதான் யூதாசே, முத்தமிட்டோ மணமகனை காட்டிக் கொடுக்கிறாய் என்று அவரது சொந்த பெயரை சொல்லி அழைப்பதாக அவர் மட்டுமே எழுதுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் இதே இடத்தில் நண்பா எதற்காக வந்தாய் என்று எழுதுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நண்பா என்னும் சொல்லாடல். சாத்தானின் பிடியில் இருந்து தன்னிலையை மறந்து ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும் யூதாசை எழுப்ப அவரது கவனத்தை தன்பால் ஈர்க்க இயேசு கையாளும் ஒரே சொல் யூதாசே என்பதுதான். நாம் ஒருவேளை யோசிக்கலாம், நண்பா என்பது மிகவும் ஆழமான உறவை வெளிப்படுத்தும் சொல்லாயிற்று, பிறகு எதற்காக லூக்கா யூதாசே என்று எழுத வேண்டும் என்று. ஆம், உண்மைதான். ஆனால் இங்கு நண்பா என்பது இந்த இழிச்செயலை செய்ய நீ ஏன் நண்பன் வேடம் பூண்டாய், இது கேவலம் துரோகம் என்பதையும் காட்டிக் கொடுக்கும் தனிநபரையும் வன்மையாக சாடுவதாக அர்த்தம் தருகிறது. ஆனால் லூக்கா கூறும் யூதாசே என்பது ஏற்கனவே கூறியது போன்று ஒருவித மயக்கத்தில், மயக்கத்தின் பிடியில் மனிதரை பெயர் சொல்லி அழைத்து தன்னிலை அறியச் செய்ய பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தியாக நான் பார்க்கிறேன். நாம் அறிந்த ஒன்று என்னவென்றால், லூக்கா நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தியே. ஆனால் இதில் இரக்கம் யாருக்கு காட்டுகிறார் என்றால், சாதாரணமான மக்கள், பேய் பிடித்தவர்கள், புறவினத்தார், யூத சமுதாயத்தால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் போன்று இன்னும் பெண்கள், இவர்களுக்காகவே இரக்கத்தை காட்டுகின்றவராக லூக்கா இருக்கிறார். ஆனால் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள், மூப்பர்கள், ஏரோது, பிலாத்து போன்றவரை வன்மையாக இயேசு சாடுவதாகவும் எழுதுகிறார் லூக்கா. லூக்காவை பொறுத்தவரையில் திருத்தூதர்கள் என்றுமே தனி மதிப்பு பெற்றவராகவும் ஆதி திருச்சபைக்கும் தனது வாசகர்களுக்கும் முன் உதாரணமாக காண்பிக்கிறார் லூக்கா. தனது நற்செய்தி முழுவதுமாகவே ஒரே ஒரு இடத்தை தவிர வேறு எங்குமே திருத்தூதர்களை சாடி எழுதியிருக்கவே மாட்டார் லூக்கா. லூக்கா 9:41 அதற்கு இயேசு, விசுவாசமில்லாத சீர்கட்ட தலைமுறையே, எதுவரை உங்களுடன் இருந்து உங்களை பொறுத்து கொண்டிருப்பேன் என்று எழுதுகிறார். எதற்காக என்றால், பேய்களை ஓட்டவும் பிணிகளை தீர்க்கவும் நற்செய்தியை முழக்கமிட்டு இறையாட்சி அறிவிக்கவும் வல்லமை தந்திருந்தும் இவர்களால் பேய்களை ஓட்ட முடியவில்லையே, அதை கையாள கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக மட்டும்தான். அப்போஸ்தலர்களை தலை சிறந்த உதாரணமாக பார்க்கின்ற லூக்கா யூதாஸ் இஸ்காரியோத்தையும் சாடியோ, திருடன், பணத்தாசை பிடித்தவன் என்றோ திட்டியோ எழுதியோ இருக்க மாட்டார்.
தந்தை அகிலன், லூக்கா நற்செய்தியில் யூதாஸ் காரியோத் பேசியதாக இல்லையே, காரணம் என்ன?
மத்தேயு நற்செய்தியிலும் சரி, மார்க் நற்செய்தியிலும் சரி, யூதாஸ் பேசுவதாக, யூதாஸ் இயேசுவோடு உரையாடுவதாக, பிறரோடு உரையாடுவதாக நாம் பார்க்கலாம். ஆனால் லூக்கா நற்செய்தி பொறுத்தவரை யூதாஸ் பேசுவதாக விரிவுரைதான் இருக்குமே தவிர, நேரடியாக யூதாஸ் பேசியதாகவோ ஒரு வசனமோ ஒரு சொல்லோ பார்க்கவே இயலாது. இது ஏனென்றால் சாத்தானின் பிடியில் இருக்கும் யூதாசு இயேசுவோடு சமரசமாக உரையாட வாய்ப்பே இல்லை என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக கூறுகின்றார். இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டுமென்றால், இயேசு அதிகபட்சமாக சாத்தானிடம் பேசுகின்ற ஒரே வார்த்தை வாயை மூடு வெளியே போ என்பதுதான். ஒருவேளை யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவோடு உரையாடினால் அது யூதாஸ் இஸ்காரியோத்து உரையாடல் மட்டுமல்ல, சாத்தானுடைய செயல்பாடும் தான். ஆனால் சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் உரையாடல் என்பது வாயை மூடு வெளியே செல், அந்த ஒரு சொல்லாடலை கூறி யூதாஸ் இஸ்காரியோத்தை தாழ்த்த விரும்பாத லூக்கா அவருடைய உரையாடலை முற்றுமாக தவிர்க்கின்றார்.
அன்பு நேயர்களே, இந்நேர்காணலின் அடுத்த பகுதியை அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் கேட்டு மகிழலாம்.
இனி உன் வாழ்க்கையாகும் உண்மை.
யூதாஸ் இஸ்காரியோத்தின் முத்தம் பாகம் 1. வத்திக்கான் வானொலியில் என் நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி அகிலன், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம்.